إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام بعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه فالله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أفضل بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب كما ينفي الكير خبز الحديد والفلة أو كما قال عليه الصلاة والسلام விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலேவின் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபூக்கப்படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹில்ல சுபஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் கருணையும் சலாமும் ஈடற்ற வந்தனமும் அகிலத்துக்கோ அருட்கொடையாய் வந்துவித்த தாஜில் மதீனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவதுகளை அனுபவமாக எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஉங்கள் வதபஉ தாபிஇங்கள் யுகமுடிவுநாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாத்திரிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக புனித ஜுமாவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சிறக்கும் அவனது அருளகத்தில் இறையில்லத்தில் ஒன்று குறுமியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எப்பொழுதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சு நடக்குமாறு முதற்கண் அடியனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நற்போதனை புரிகின்றேன் சான்று பகர்கின்றேன் அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாமல்ல அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்பூமியிலே எண்ணற்ற படைப்பினங்களை வஸ்துக்களை படைத்து அதிலும் சிலவற்றை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் உதாரணமாக காலங்களை எடுத்து நோக்கோம் என்றால் காலங்களில் சிறந்த காலம் மேலான காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கைருல் குருனி கர்ணி காலங்களில் மேலான காலம் அது என்னுடைய காலம் நேரங்களில் சிறந்த நேரம் ஜுமாவுடைய நேரம் அந்த நேரத்தில் ஒரு அடியான் கேட்கின்ற துஆவை அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா திரையின்றி ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் அது என்னை விட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது மாதங்களில் சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம் அதை நாம் கழித்து விட்டிருக்கிறோம் இப்படி அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்பூமி ஒரு இடத்துக்கு ஒரு இல்லத்துக்கு மிகப்பெரிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் வழங்கியிருக்கிறான் என்றால் அதுதான் அந்த மக்கமா நகரில் அமையப்பட்டிருக்கக்கூடிய புனித காபத்துல்லாவாகும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க, உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. அதோடைய وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே அந்த புனித ஹரம் ஷரீஃபை பற்றியும் அந்த காபத்துல்லா அமையப்பட்டிருக்கக்கூடிய ஊருடைய சிறப்பை பற்றியும் அழகாக தெளிவுபடுத்துகின்றான். இன்ன அவ்வல பைத்தின் முதல் அல்லின்னாசி அல்லதி பிபக்கா, இந்த உலகத்திலே மூமின்களுக்கன்றி முஸ்லிம்களுக்கன்றி முதன் முதல் கட்டப்பட்ட வீடு அதுதான் பக்கா எனப்படுகின்ற மக்காவில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய புனித அறம் சரிபாகும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனை ஆரம்பமாக ஆதி நபி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்திலே கட்டி அமைக்கிறார்கள். ஆதி நபி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவுடனே இறைவனுடன் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், உனது நான்காவது வானத்திலே மலக்குமார்கள் உன்னை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி பைத்துல் மஅமூர் எனப்படுகின்ற ஒரு மஸ்ஜிதை கட்டியிருப்பது போல இந்த உலகத்தில் திறந்து வாழுகின்ற உன்னுடைய அடியார்கள் உன்னை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி ஒரு இல்லத்தை அமைப்பாயாக, ஒரு இல்லத்தை உருவாக்குவாயாக என்று ஆதி நபி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த நபியுடைய துஆவுக்கு இணங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானுலகத்திலே இருந்து புறா முட்டையின் வடிவத்தில் இப்பூமியில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறான், ஒரு அஸ்திவாரத்தை ஏற்படுத்துகிறான். அதுதான் காபத்துல்லா அமையப்பட்டிருக்கக்கூடிய இடம். தஃப்ஸீர் குர்துபியிலே வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை உருவாக்குவதற்கு முன்பு இது வெறும் நீராகத்தான் இருந்தது, நெரும் ஆவியாகத்தான் இருந்தது. மீன் முபில் விடுவது போல, மீன் குமிழ் விடுவது போல இந்த பூமி முபில் விட்டது, குமிழ் விட்டது. அதுதான் தரையுடைய ஆரம்பம். அந்த தரையின் ஆரம்பம் தான் காபத்துல்லா நிறுவப்பட்டிருக்கக்கூடிய புனித ஆலயம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடமாகும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த புனித ஆலயத்தை கிட்டத்தட்ட 12 விடுதங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆதி நபி ஆதம் அவர்கள் ஆரம்பமாக கட்டியெழுப்புகிறார்கள். அன்னாருடைய காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் சீர் அலைஹி ஸலாத்து வஸலாம், அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், அதற்கு பிறகு அதாவது ரசூலுல்லா அமாலிகா எனப்படுகின்ற நாட்டைச் சேர்ந்த கருப்பு நீகுரோ கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மிக பலம் பெற்ற ஒரு சமூகம் அமாலிகா என்று சொல்வார்கள். அவருடைய காலத்தில் கூட தான் அந்த காபத்துல்லாவுக்கு திரையிடப்பட்டு விட்டது, போர்வையிடப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அவருடைய ஆட்சிக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் குசைபுனு கலாமுடைய காலத்தில் புனரமைப்பு செய்யப்பட்டது. அதற்கு பின்னால குறைசியல், அதற்கு பின்னால ஹிஜ்ரி 65 ஆண்டு அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் புனரமைப்பு செய்யப்பட்டு ஹிஜ்ரி 74 ஆண்டு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலத்திலும் அந்த காபா நிறுவப்படுகிறது. இப்படி ஒவ்வொருடைய ஆட்சிக்கு பின்னால 1220 ஆண்டு அதாவது சுல்தான் முராகா எனப்படுகின்றனுடைய ஆட்சி காலத்தில்தான் அந்த காபத்துல்லா பரவலாக விரிவாக அங்கே புனரமைப்பு செய்யப்படுகிறது. கட்டிட பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த காலம் முடிவடைந்ததற்கு பிறகுதான் கிங் பகுதுடைய காலத்தில் அந்த காபத்துள்ளாவிலே இருந்த தூண்கள் 1200 வருடங்கள் பழமை வாழ்ந்ததாக காணப்பட்டது. அதற்கு பிறகுதான் பர்மா நாட்டிலே இருந்து தேக்கை பலகைகள் கொண்டு வரப்பட்டு அந்த காபத்துள்ளாவுடைய எண்ணங்கள் கதவுகள் போடப்பட்டு இன்று ஒரு கம்பீரமான அழகான ஒரு வடிவ கட்டிடமாக அந்த புனித ஆலயம் காட்சளிக்கிறது என்றால் முன்னோர்களுடைய தியாகம். இப்படி 12 விடுத்தங்கள் கட்டப்பட்ட அழகான தோட்டத்தில் காட்சளிக்கின்ற அந்த புனித ஆலயம் இருக்கிறது. நமது கண்களுக்கு தெரிகின்ற அந்த 4 சுவர்கள் மாத்திரம் காபாவல்ல, அதற்கு மேலால் இருக்கக்கூடிய பகுதி, அதற்கு கீழால் இருக்கக்கூடிய பகுதி அனைத்தும் காபாவை சார்ந்ததாகவே இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய கண்களுக்கு தெரிகின்ற அந்த காபாவுடைய 4 சுவர்கள் மாத்திரம்தான் காபா என்று வைத்துக் கொள்வோம் என்றால் ஒருவர் ஆகாயத்திலே பிரயாணம் செய்கின்றார், அவருக்கு சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டால் அவர் முகம் குப்புற போட்டு சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். ஒருவர் பூமிக்கு கீழான் பிரயாணம் செய்கின்றார், புகையிரதத்திலே பிரயாணத்தை மேற்கொள்கின்றார், அவருக்கும் சொல்லக்கூடிய நேரம் அண்மித்து விட்டார், அவரும் மல்லாந்து படுத்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மாறிவிடும். ஆக நம்முடைய கண்களுக்கு தெரிகின்ற அந்த 4 சிவர்கள் மாத்திரம் காபாவல்ல, அதற்கு மேலா இருக்கக்கூடிய பகுதி, அதற்கு கீழா இருக்கக்கூடிய பகுதி அனைத்தும் காபாவை சார்ந்த இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த புனித ஆலயத்தை நாம் மாத்திரம் தவாப் செய்வதில்லை, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மலக்குமார்கள் அதனை தவாப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தவாப் எனப்படுகின்ற அந்த புனித அமல் இருக்கிறது, அது இந்த உலகத்தில் உருவானதல்ல. ஹஜ்ரத் ஆதி நபி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க நாடிய பொழுது மலக்குமாரிடம் அபிப்பிராயம் கேட்ட நேரத்தில் அமரர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளையும் இரத்த கடல்களையும் உருவாக்குகின்ற மனித சமுதாயத்தை படைக்க போகிறார் என்று மறுத்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறி ஹஜ்ரத் ஆதி நபி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மண்பிடியில் இருந்து படைத்தார். அல்லாஹ்வுடைய திட்டத்தில், அல்லாஹ்வுடைய படைப்பில் அவனது சக்திகள் மறுத்து பேசியது ஒரு குற்றமாக மாறிவிடுமோ, ஒரு தவறாக மாறிவிடுமோ என்று பயந்து மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடும் முகமாக அவனது அரிசியை தவாம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய அரிசியை வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அரிசிக்கு கீழால் அதற்கு நேராகத்தான் அல்லாஹ்வுல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த காபத்துல்லாவை அமைத்து கியாமம் பரிபந்தம் வரைக்கும் தவாஃபுடைய அமலை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆக அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த புனித ஆலயத்தை நாம் மாத்திரம் தவாப் செய்வதில்லை, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மலக்குமார்கள் அதனை தவாப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மற்றும் ஒன்று உண்டான ஜின்னம் அதனை தவாப் செய்திருக்கிறது. சில காலங்களில் நேரங்களில் மிருகங்கள் கூட தவாப் செய்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துக்களை அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனித ஆலயத்தின் மீது இறக்கிக் கொண்டே இருக்கிறான். அந்த ஊரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது முபாரகம் வஹுதல்லில் ஆலமீன், பரக்க செய்யப்பட்ட ஊராக, அபிவிருத்திகள் நிறைந்த ஊராக அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு சுபஹானஹுவத்தாலா அந்த மக்கமா நகரை ஆக்கி வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மனைவியையும் குழந்தையையும் அந்த அனல் பறக்கும் பாலைவன மண்ணிலே எந்தவித புட்முண்டுகளும் இல்லாத, எந்தவித நீரறிகளும் இல்லாத, எந்த மனித நடமாற்றம் இல்லாத அனல் பறக்கும் பாலைவன மண்ணிலே தன்னந்தனியாக விட்டுவிட்டு மாறிய தியாகத்துக்கு பிறகு மாறிய உழைப்புக்கு பிறகு மூன்று துஆக்கள் செய்தார்கள். அந்த துஆக்களில் மிக முக்கியமான ஒன்று வருது அகுலகு மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் அந்த மக்கா வாசிகளுக்கு அந்த பலஸ்தீன் வாசிகளுக்கு நீ கனிவர்க்கங்களையும் பலவர்க்கங்களையும் கொடுத்து அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துஆ செய்தார்கள். அந்த நபியுடைய துஆவின் காரணமாக இன்று நாம் பார்த்து வருகின்றோம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஹாஜிகள் ஓரிரு நாளைக்கு அல்ல, ஓரிரு வாரத்துக்கல்ல, சில நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்ணக்கூடிய உணவிலோ அவர்களது குடிபானத்திலோ எந்த ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனித ஆலயத்திலே மிகப்பெரிய பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நாம் பார்க்கலாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஹாஜிகள் அங்கே ஹஜ்ஜிலே மூன்று நாட்கள் மினாவிலே தங்கியிருந்து துல்ஹஜ் பத்தாம் தினத்தில இருந்து ஆடுகளை அறுத்து குர்பானி செய்வார்கள். ஒவ்வொரு ஹாஜிகளும் ஒவ்வொரு ஆடுகளை அறுத்து பலியிடுகிறார்களே என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லட்சக்கணக்கான ஆடுகளை, லட்சக்கணக்கான மாடுகளை, லட்சக்கணக்கான ஒட்டகங்களை அனுப்பி கொண்டது என்றால் இது மிகப்பெரிய ஒரு அசாத்தியாக காணப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி அல்லாஹ் ஒருவன் தான், அவன் ஏகன் தான், அவன் தனித்தவன் தான், அவன் தான் முழு உலகத்தையும் படைத்து ஆட்சி புரிகின்றவன் என்பதை சக்தியை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த புனித ஆலயத்திலே லட்சக்கணக்கான அசாட்சிகளை, லட்சக்கணக்கான ஆதாரங்களை, லட்சக்கணக்கான புதங்களை அதிலே பாதுகாத்து வைத்திருக்கிறான். மேலும் குறிப்பிடுகின்ற பொழுது தீகி ஆயாசும் பகினார் அந்த புனித ஆலயத்திலே எத்தனையோ தெளிவான அத்தாட்சிகளை, தெளிவான ஆதாரங்களை அடியார்களுக்கு படிப்பணியாக மறைத்து வைத்திருக்கிறான். அவனால் பாதுகாக்கப்பட்ட அந்த காபத்துல்லாஹுடைய மற்றொரு அத்தாட்சி தான் அந்த காபத்துல்லாவுக்கு நான்கு ஓரங்கள் இருக்கின்றன. அதிலே ருக்னே யமானி, ருக்னே யமானி இந்த கோணரில் மலை பொழியும் என்றால் அதற்கு 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த யமன் தேசத்திலே மிகப்பெரிய பரக்கத்துகளும் செழிப்புகளும் ஏற்பட்டு விடுமாம். ருக்னே சாம் மறுபக்கமாக இருக்கக்கூடிய அந்த ருக்னே சாம் என்ற திசையில் மலை பொழியும் என்றால் அதற்கு 1200 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன் போன்ற நாடுகளிலே மிகப்பெரிய செழிப்புகளும் மழையும் ஏற்பட்டு விடுமாம். இப்படி மனித அறிவுக்கு ஏற்றாக, மனித அறிவுக்கு புலம்படாக, எம்மனால் சிந்தித்து கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய தத்துவங்களை அல்லாஹ் அந்த புனித ஆலயத்திலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதிலும் மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய அதிசயம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே நீரை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்லி மாஉ ஜம்ஜம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர்களில் மிக அதிசயமான, மிக சிறந்த ஒரு நீர் இருக்கும் என்றால் அதுதான் ஜம்ஜம் நீராக காணப்படுகிறது. ஹஜ் உம்ரா சென்றவர்களுக்கு தெரியும், ஹஜரல் அஸ்வத் கல்லுக்கும் அந்த கிளிக்கூடு மாதிரி இருக்கக்கூடிய கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மகாமை இப்ராஹிமுக்கும் பக்கத்தில் இரண்டுக்கும் நட்சத்திரத்திலே தான், அந்த நடுவிலே தான் அந்த ஜம்ஜம் நீர் அமையப்பட்டிருக்கிறது. பன்னன் நதி ஆழமான ஒரு கிணறு. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அதற்கு மூன்று ஊற்றுக்கள் காணப்படுகின்றன. சபா மருவா மலை பகுதியில இருந்து ஒரு ஊற்று, ஹஜரல் அஸ்வத் கல்லுக்கு நேராக இருந்து மறுவொரு ஊற்று, ருக்குனே சாம் கோனர்ல இருந்து மூன்றாவது ஊற்று. இப்படி மூன்று ஊற்றுகளுக்கு மத்தியில் நீர் பெருக்கெடுத்து வருவதை எம்முடைய கண்கூடாக பார்க்க முடிகிறது. அந்த சிறிய கிணற்றிலே இருந்துதான் லட்சக்கணக்கான ஹாஜிகள் அதிலே குடிக்கவும் செய்கிறார்கள், குளிக்கவும் செய்கிறார்கள், தாய்நாட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த நீரை எடுத்து வரவும் செய்கிறார்கள். டெக்டர் கணக்கிலே, பௌசர் கணக்கிலே, ஏனைய நாடுகளுக்கு, பக்கத்து அயல் நாடுகளுக்கு அந்த நீர் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் கொஞ்சம் கூட தட்டுப்பாடு ஏற்பட்டதாக அங்கே சரித்திரம் கிடையாது. அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நீரிலே அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வரக்கத்தை வைத்திருக்கிறான். எத்தனை வருடங்கள் அடைத்து வைத்தாலும் அதிலே துருவாடை ஏற்படாது, பூச்சி புழுக்கள் ஏற்படாது. எந்த ஒரு நீருக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சக்தியை, மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை, மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் அந்த நீரிலே மறைத்து வைத்திருக்கிறான். அதனால தான் இப்னு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கிறது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா உஸந்தம லிமா சுரிபலா, ஜந்தம் நீரை எந்த நோக்கத்தின் பேர்கள் குடிப்பீர்களோ அல்லாஹ் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தருகின்றான். உங்களது வயிறு நிரம்ப வேண்டும் என்ற நீயத்தில் அருந்துவீர்களேயானால் அஸ்மாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களது வயிறை நிரப்பி விடுகிறார். அதை கொண்டு ஆரோக்கியம் தர வேண்டும், குணம் அடைய வேண்டும் என்ற ஒரு தேக ஆரோக்கியத்துக்காக அருந்துவீர்களே ஆனால் சபாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை அளிக்கிறார், அல்லாஹ் தேக ஆரோக்கியத்தை வழங்குகிறார். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, யார் யார் எந்த நோக்கத்தில் அருந்துவீர்களோ அல்லாஹ் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தருகின்றான். சாஃபி மதுஹபிலே மிக முக்கியமான இமாம் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை மனனம் செய்திருந்தேன். அதற்கு அவர் காரணம் குறிப்பிடுகின்ற பொழுது, ஒரு நாள் நான் தந்தம் கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணீர் குவலை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்தேன், யா அல்லாஹ், ஹாபி இப்னு ஹஜர் அஸ்கலானி, ஹாபி மதுஹபிலே மற்றும் ஒரு மிக முக்கியமான இமாம் ஹாபி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எப்படி நினைவாற்றலை கொடுத்தாயோ அதே ஞாபக சக்தியை எனக்கு தருவாயாக என்று துஆ செய்துவிட்டு அந்த நீரை அருந்தினேன். அதற்கு பின்னால 2 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருந்தேன், ஒரு ஹதீஸையும் மறந்தது கிடையாது என்று கூறுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி எந்தெந்த நோக்கத்தில் அருந்துவீர்களோ அல்லாஹ் அந்த ஹலாலான நோக்கத்தை ஜந்தன் நீரின் மூலமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறார். இப்படி மனித அறிவுக்கு படாத மிகப்பெரிய அத்தாட்சியாக அற்புதமாகத்தான் அந்த ஜந்தன் நீர் அந்த புனித ஆலயத்திலே அமைந்திருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, 3 விடயங்கள் இருக்கின்றன, அவைகளை பார்ப்பது கூட இபாதத். 3 காரியங்கள் இருக்கின்றன, அவைகளை பார்த்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் நன்மைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். தைலமி என்னும் கிரந்தத்திலே வருகின்ற ஹதீஸ், தாயுடைய முகத்தை புன்சிரிப்போடு புன்முறுவர் பார்த்தவராக நீங்கள் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் நன்மையை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். எந்த ஒரு பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்களோ, அருமையான சகோதரர் பெரியவர்களே, காலையில் விழித்ததற்கு பிறகு அந்த தாயை முதன் முதலாக சந்தித்து சுசாபஹா செய்து துஆ பரக்கத்தை பெறுங்கள். தொழிலுக்கு செல்வதாக இருந்தாலும், ஆபீஸுக்கு செல்வதாக இருந்தாலும், வேலை வெற்றிகளுக்கு செல்வதாக இருந்தாலும், தாயை சந்தித்து சலாம் கூறி புன்முறுவலோடு பொறுத்து செல்லுங்கள். அந்த தாயுடைய முகத்தை பார்க்கும் காலம் எல்லாம் ஒரு ஹஜ்ஜி உம்ராவுடைய நன்மை மட்டுமல்ல, அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு இபாதத். 2வது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுக்கு குர்ஆனை ஓத தெரியாது, குர்ஆனை வாசிக்க தெரியாது, குர்ஆனை சிந்திக்க தெரியாது. ஆனால் அந்த குர்ஆனை பார்த்திருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் நன்மைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான், அவன் மீது அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். இதே போல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புனித கடல் கடந்து மலை கடந்து பாரிய தியாகத்துக்கு மத்தியில் அந்த காபத்துல்லாவை அடைந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அதற்கெல்லாம் 120 ரஹ்மத்துக்களை உங்களுக்கு இறக்குவது மட்டுமல்ல, நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறான் என்றால், அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, எத்தனை விடுத்தம் பார்த்தாலும் 100 விடுத்தம் சென்றாலும் அந்த புனித ஆலயத்தை அடைந்து விட்டோம், காபாவை சென்று விட்டோம், பார்த்து விட்டோம், நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று யாரும் அமைதி பெறுவதில்லை. இன்னொரு விடுத்தம் செல்லக்கூடாதா, இன்னொரு விடுத்தம் பார்க்க கூடாதா, இன்னொரு சந்தர்ப்பம் கிடையக்கூடாதா என்று ஏங்கி தவிப்போமே தவிர, சென்று விட்டோம், முடித்து விட்டோம், கடமை முடிந்து விட்டது என்று யாரும் அமைதி பெற்றது கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு மிகப்பெரிய ஒரு மனக்குளிர்ச்சியை, ஒரு ஈர்ப்பு சக்தியை, ஒரு மன நிம்மதியை அந்த ஆலயத்திலே வைத்திருக்கிறான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. பாபுல் ஹக்கீம் என்று, பாபுல் முல்தஸிம் என்று, மீதாபே ரஹ்மா என்று துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. நாம் இந்த இடத்தில் கேட்கின்ற துஆ வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் தூரம் என்றால் அந்த புனித ஆலயத்தை சென்று அங்கே இருக்கிறோம் என்று கேட்கின்ற துஆ எமது கையுக்கும் இந்த கூரைக்கும் மத்தியில் அருமை பெரியவர்களே சகோதரர்களே, அந்த புனித ஆலயத்தை செல்ல வேண்டும், அந்த மண்ணை மிதிக்க வேண்டும், காபாவுடைய புடவை குலுக்கி துஆ செய்ய வேண்டும், காபாவுடைய கதவை நெஞ்சோடு அணைக்க வேண்டும், ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும் என்ற ஆசை அவா ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணம் படைத்த தனவந்தர்கள் மீது மாத்திரம் அவனை கடமையாக்கி வைத்திருக்கிறான். யாரெல்லாம் அந்த புனித ஆலயத்தை சென்றடைவதற்கு உடல் சக்தியாலும் பொருளாலும் பலம் பெற்றிருக்கிறார்களோ, எவருக்கு உடல் ஆரோக்கியமும் அந்த பண வசதியும் இருக்கிறதோ, இந்த இருவர் மீதுதான் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை வாஜிபாக்கி வைத்திருக்கிறான், அதனை கடமையாக்கி வைத்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, அந்த வகையில் ரமலானை முடித்து வச்சு சவ்வாலே கால் வைத்திருக்கிறோம். இது ஹஜ்ஜுக்கு தயாராக வேண்டிய ஒரு மாதம், ஹஜ்ஜை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மனிதனுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சக்தியையும் தந்திருக்கிறானோ அதனை வைத்து அதற்காக நேரம் ஒதுக்கி காலம் ஒதுக்கி எந்த மனிதன் சிரமத்துக்கு மத்தியில் அந்த புனித காபத்துல்லாவை சென்று தவாபு செய்துவிட்டு ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டு வருகிறாரோ, சுப்ஹானல்லாஹ், அவருக்குரிய பாக்கியம் என்ன தெரியுமா, மறுமையில கிடைக்கின்ற அந்தஸ்து என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே குர்ஆனை கற்றறிந்த ஒரு ஆலிமுடைய சிறப்பின் காரணமாக நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவரது குடும்பத்திலே 10 பேர்களுக்கு சுவன பாக்கியத்தை கொடுக்கிறார். உலகத்திலே ஆசைகளை இழந்து, உலகத்தின் இன்பங்களை இழந்து, உலகத்தின் சோழிகளை இழந்து, புனித இஸ்லாத்துக்காக வேண்டி தனது உயிரை தியாகம் செய்த ஒரு வீர தியாகியுடைய சகோதரி சிறப்பின் காரணமாய் அவரது குடும்பத்திலே 70 பேர்களுக்கு சுவன பாக்கியம் வழங்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் தந்த சொத்து செல்வத்தை வைத்து, உடல் ஆரோக்கியத்தை வைத்து, உலகத்திலே சோடிகளை எல்லாம் முதுகுக்கு பின்னால் இறந்துவிட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக எவர்கள் புனித ஆலயத்தை சென்றடைந்து ஹஜ்ஜுடைய கடமை முடித்து அந்த ஹாஜி பிரகாரம் உலகத்தில் செயல்பட்டு மரணிப்பாரோ, அவர் அவருடைய சிறப்பின் காரணமாக நாளைய கியாமத்திலே நாளையில் அவரது குடும்பத்திலே 400 பேர்களுக்கு சொர்க்க பாக்கியத்தை வழங்குகிறான் என்றால், அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, இதைவிட பெரிய ஒரு பாக்கியம் என்ன இருக்கிறது? எனவே தான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்ல சொத்து செல்வாக்கிலே இருந்து இதுவரைக்கும் யார் ஹஜ்ஜுடைய கடனை உலகத்தில் நிறைவேற்றவில்லையோ அதற்காக முந்தி சொல்லுங்கள், அதற்காக போட்டி போட்டி சொல்லுங்கள். நல்ல வாலிபம் இருக்கின்ற பொழுது, நல்ல வசதி இருக்கின்ற பொழுது, உடல்ல ஆரோக்கியம் இருக்கும் நேரத்தில் அல்லவா ஹஜ்ஜு செய்ய வேண்டும். நான் 4 வருடம் கழித்ததற்கு பிறகு, அடுத்த வருடம் சென்றதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய கடனை பார்ப்போம். எனக்கு குபர் காரியம் இருக்கிறது, எனக்கு வீடு வாங்க வேண்டும், எனக்கு கடை வாங்க வேண்டும், எனக்கு அபார்ட்மெண்ட் வாங்க வேண்டும் என்று உலகத்திலே நந்தி சாட்சிகளை கூறிக்கொண்டு யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜிலே கடனை போடுவார்களோ, இதுவரைக்கும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்களுக்குரிய எச்சரிக்கை எப்படி தெரியுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மம்மலக ஜாதன் அவ் ராஹிலதன் துபல்லிஹு இலா பைத்தில்லாஹ் வலம் யஹுஜ்ஜ ஃபலா அலைஹி அன் யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியா. எந்த மனிதன் உலகத்தில் செல்வம் கொடுக்கப்பட்டு செல்வாக்கோடு உலகத்தில் வாழ வைத்து அந்த புனித காபத்துல்லாவை சென்றடைவதற்குரிய வசதி வாய்ப்பும் இருந்தும் வருடா வருடம் பிற்போடுகிறான், அடுத்த வருடம் செல்வோம், 2 வருடம் கழித்து செல்வோம், நான் வீடு வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது, கடை புனரமைப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, எபார்ட்மெண்டை டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது என்று உலகத்திலே நம்பி சாத்துகளுக்காக வேண்டி ஹஜ்ஜுடைய கடனை பிற்போட்டு அதே நிலையில் மௌத்து வந்து வைத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவன் நெத்தி கருக்க கருக்க, கால் கடுக்க கடுக்க, ரமலான் முழுக்க தியாமுறை செல்வனாக இருக்கட்டும், அவர் ஹஜ்ஜு ஆவது நோன்பாளியாக இருக்கட்டும், மிகப்பெரிய தர்மகர்த்தாவாக இருக்கட்டும், ஆனால் எந்த பெரிய அமல்கள் செய்தாலும் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றாமல் அவன் மரணிப்பானையானால் பல அலைஹி ஐய மூத்த யஹூதியன் அவ் நஸ்ரானியா. எந்த பெரிய பட்டதாரியாக இருந்தாலும், எந்த பெரிய இறைவாசியாக இருந்தாலும், அவன் ஒரு யஹூதியாக அவன் ஒரு நசாராவாக மரணிக்கட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, காற்றுள்ள பொழுதே சுட்டிக்கொண்டு செல்வார்கள் அல்லவா? அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்ற பொழுது அனைத்து சோடிகளையும் பிற்போட்டு விட்டு ஹஜ்ஜுக்காக முந்திக் கொள்ளுங்கள். புனித காபாவை தரிசிப்பதற்காக வேண்டி தயாராக வேண்டிய ஒரு பருவத்திலே இருக்கிறோம். ஏன் இதை அடித்து சொல்கிறேன் என்றால், சபராத்துடைய நேரத்தில், ரூஹு திரிகின்ற நேரத்தில் எல்லா அமல்களும் கண்முன்னால் காண்பிக்கப்படும். அமல் செய்த அமல்களுக்குரிய வெகுமதிகள் பொறுமதிகள் நமது கண்முன்னால் அல்லாஹ் காண்பிப்பான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் 2 அமல்களுடைய பொறுமதியை பார்த்து அவன் கவலைப்படுவான், சஞ்சலப்படுவான், அல்லாஹ்விற்கு அவகாசம் கேட்டு தனோ தத்தளிப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 அமல்கள் தான் ஜகாத், ஹஜ் என்று சொல்வது. பொருளோடு சம்பந்தப்பட்ட அமல்கள் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றாதவர்கள், வசதி இருந்தும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் சபராத்துடைய நேரத்திலே அவன் வருத்தப்படுவான், கவலைப்படுவான், அல்லாஹ்விற்கு அவகாசம் கேட்பான். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே தான் எத்தனை பட்டங்களை வகித்தாலும், எத்தனை பதவிகளை அடைந்தாலும் ஹஜ்ஜுடைய பட்டத்தை அடையாமல் மரணிப்பீர்களானால் அதை விட பெரிய கைசேதம் உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆக அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றாமல் நாளை கியாமத்துடைய நாளையில் எந்த முகத்தோடு நபியுடைய முகத்தை பார்ப்பது, எந்த முகத்தோடு நபியுடைய சஃபாத்தை பெறுவது, எந்த முகத்தோடு நபியுடைய கையால் ஹவ்துல் கௌசர் எனப்படுகின்ற நீர் சதாகத்தை அருந்துவது? ஆக அருமையானவர்களே, நல்ல காரியம் காரியத்தை செய்கின்ற பொழுது சைத்தான் முன்னால் காட்சியளித்து பல உலகத்திலே சிந்தனைகளை உருவாக்குவான், பல உலகத்திலே நோக்கங்களை ஏற்படுத்துவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். செல்வம் என்பது ஒரு பாக்கியம், அதை விட பாக்கியம் தான் அல்லாஹ் தந்த செல்வத்தை வைத்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது. இது பணத்தோடு பொருளோடு சம்பந்தப்பட்ட அமலாக அல்லாஹ் வைத்திருப்பதன் காரணமாகத்தான் எத்தனை பத்தங்களை அடைந்தாலும் ஹல்ஹாஜ் என்ற பத்தத்தை அவர் வாழ்க்கையில் அடையவில்லை என்றால் அவரை விட துப்பாக்கியசாலி, அவரை கை சேதத்துக்குரியவர் உலகத்தில் யாரும் கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அருமையான சகோதரர்களே, தெரியவருக்கே ஒரு மாதம் ஹஜ்ஜுக்காக செலவழித்து வணக்க வழிபாடிலே கழிப்பதன் காரணமாக எமது பொருள் குறைந்துவிடும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள், அதை பின்தொடர்ந்து செல்லுங்கள். ஹஜ் செய்வதற்கு வசதி இருந்தும் அந்த பணத்தை ஏழு பேராக ஐந்து பேராக உம்ரா செல்வதை கெட்டித்தனமல்ல, உம்ரா வாஜிபானதல்ல, ஒரு ஹஜ்ஜிலே கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அந்த அமலை படிப்பதற்காக நன்றி ஒரு விடத்தம் உம்ரா செய்வது ஜாயிர். ஆனால் ஒருவரிடம் 20 லட்சம் பணம் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலமாக்களுடைய அறிஞருடைய கருத்து என்ன தெரியுமா? ஒருவருக்கு 4 அறைகள் இருக்கின்றன, 4 அறைகள் கொண்ட ஒரு வீடு இருக்கிறது, அவர் பாவிப்பது 3 அறைகள் தான். ஒரு அறை எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அது நேர்மிச்சமாக இருந்தால் அந்த ரூமை விற்பனை செய்து ஹஜ் செய்வது கடமை என்பதாக இந்து இஸ்லாமிய சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் அருமை பெரியவர்களே சகோதரர்களே, இந்த ஹஜ் நம்மை வீணாக்கக்கூடியதல்ல, வறுமையில் ஆழ்த்தக்கூடியதல்ல. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க செய்கின்ற ஹஜ் உம்ராவின் மூலமாக உங்களுடைய வறுமை பாவ செயல்கள் எப்படி அகலும் என்றால் அழகாக உதாரணம் சொன்னார்கள். எப்படி கொள்ளனுடைய உலை இரும்பின் திருவை அகற்றுகிறதோ இந்த ஹலாலான சுத்தமான பணத்தின் மூலமாக ஹஜ் செய்வதிலே உங்களுக்கு செல்வ செழிப்புகள் ஏற்படுகிறது, பொருளாதார பறக்கத்து உருவாகிறது, உங்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று திறந்த பாலகனை போன்று அல்லாஹ் ஆக்குவது மட்டுமல்ல, அருமையானவர்களே நாம் தேடிய சொத்து செல்வங்கள் பட்டம் பதவிகள் எம்முடைய வீடு எம்முடைய பணம் எம்முடைய உத்தியோகம் எமது வபாத்துக்கு பிறகு யாரோ அனுபவிப்பார்கள், யாரோ சொந்தமாக மாறுவார்கள். அதை சரியான முறையில் பங்கு வரவில்லை என்றால் கோர்ட் வரைக்கும் சண்டையிட்டு மண்டை உடைத்துக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் தந்த சொத்து செல்வத்தை வைத்து ஜகாத்தை நிறைவேற்றி ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றி நீங்கள் மன்னரைக்கு சென்று விட்டார் நாளைய கியாமத்துடைய நாளையில் இந்த காபத்துல்லா 3 சாராருக்கு மன்றாடும். குர்ஆன் மன்றாடுவது போல, நோன்பு மன்றாடுவது போல யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் கை கொடுக்க முடியாத அந்த மக்கள் மைதானத்திலே நோன்பும் குர்ஆனும் மன்றாடுவது போல ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியவர்களுக்கு இந்த கருத்து பற்றி காபத்துல்லா மன்றாடும். யா அல்லாஹ், தர்ணமான கட்டத்தில் இந்த மனிதன் மக்கள் மைதானத்தை மாற்றியிருக்கிறார். உலகத்திலே வாழ்க்கையில் நீர் கொடுத்த சொத்து செல்வத்தை வைத்து உலகத்திலே சோடிகளை முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டு புனித ஆலயத்தை சென்றடைந்து என்னை தரிசித்த மனிதன், என்னை சுற்றி வந்த மனிதன், என்னிடம் இருக்கிற வேண்டிக்கையே கைகேற்று வாழ்க்கேற்ற மனிதன் என்று அந்த காபத்துல்லா நமக்காக வேண்டி மன்றாடும் என்றால் இதைவிட பெரிய ஒரு பாக்கியம் என்ன இருக்கிறது அருமையான சகோதரர்களே பெரியவர்களே. எனவே தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரெல்லாம் இதுவரை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ, அது செல்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ, விற்று செல்வதற்கு சொத்து இருக்கிறதோ, அதனை விற்பனை செய்து ஹஜ்ஜுக்காக தயாராகுங்கள், புறப்படுங்கள். டபுள் டிபிள் ஹஜ்ஜு செய்கின்ற வருடாந்தம் ஹஜ்ஜு செய்தவர்கள் சமூகத்துடைய பணியையும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைதான் அவர்களுக்கே உரிய வருடா வருடம் ஹஜ்ஜு செய்வது அவர்களுக்கு கடமையானதல்ல. எனவே இது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ எத்தனை குமரு பாரியங்களை நிறைவேற்றிருக்கலாம், எத்தனை மசிதிகள் கட்டியிருக்கலாம், எத்தனை மதரசாக்களை உருவாக்கியிருக்கலாம், ஆயிரக்கணக்கான உலமாக்களை உருவாக்கியிருக்கலாம், அது நன்மை இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தர்ம கருத்தா ஒரு செல்வந்தம் செல்வம் படைத்த மனிதன் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றவில்லை என்றால் அவன் கியாமத்திலே நாளையில் கையிலே செப்பட்டவனாக கவலை தோண்ட முகத்தோடு எழுப்பாற்றப்படுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே எதிர்வரக்கூடிய அந்த ஹஜ்ஜுக்கு தயாராகுமாக, அதற்கான ஏற்பாடுகளை செய்வோமாக. இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னித்தருவாயாக, புனித ஹஜ்ஜை தரிசிக்கின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருவாயாக. ஹஜ்ஜை செய்யாமல் எம்முடைய ரூஹை எடுத்திராத யா அல்லாஹ், ஹஜ்ஜை செய்த ஹாஜிகளாக, உம்ராவை முடித்த ஆமீன்களாக இந்த உலகத்தை விட்டு மரணிக்க தோப்பிக்க நெறியா அல்லாஹ், அந்த புனித ஆலயத்திலே கேட்கின்ற அனைத்து துஆக்களை நீ ஏற்றுக் கொள்வாயாக, அதற்காக செய்கின்ற முயற்சிகளை புரிந்து கொள்வாயாக, எம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்தருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.